கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சியான இந்த நல்ல வேதாராய்ச்சி நேரத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாட்களிலே நாம் சிறிய தீர்க்கதரிசிகள் என்கிற வரிசையில் 9வது தீர்க்கதரிசியாக நாம் செப்பனியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒருவேளை 12 தீர்க்கதரிசிகளில் செப்பனியா ஒரு சிறிய தீர்க்கதரிசியாக கணக்கெடுக்கப்படுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஊழியம் செய்த காலம், அவர் எழுதின தீர்க்கதரிசன வசனங்கள், அவைகளை கொண்டு அவருடைய காலங்களை தீர்மானிக்கின்றார்கள். செப்பனியா ஒருவேளை இந்த புஸ்தகம் ஒரு சிறிய புஸ்தகம், வெறும் 3 அதிகாரங்கள் மட்டுமே வேதத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்தை நம்ம ஒருவேளை அநேக நேரம் நாம் படித்திருக்கலாம். சில நேரங்களில் இதனுடைய வசனங்கள் அதிகமாய் நம்முடைய சிந்தனைக்கு வராமல் கூட இருக்கலாம். ஏனென்றால் ஒரு சிறிய புத்தகமாக நாம் இதை பார்க்கின்றோம். செப்பனியா யார் என்று பார்க்கும்போது, இவர் ஒரு எசேக்கியா ராஜாவினுடைய பேர குழந்தையின் மகனாக இருந்தார். ஒருவேளை ஹி வாஸ் அ கிரேட் கிரேட் கிராண்ட் சன் எசேக்கியா. ஒருவேளை எசேக்கியாவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டுடைய சமூகத்தில் ஜீவனுக்காக ஜபம் செய்கின்றார். அவர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் 15 காலம் அவருக்கு ஜீவிய காலத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். எனவே இந்த எசேக்கியா ஒரு ராயல் ப்ராஃபட் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை நல்ல உயர் குடியில் பிறந்து வளர்ந்த ஒரு நல்ல ஹை என்ன சொல்வது, நல்ல உயர் வகுப்பை சார்ந்த அல்லது ராஜகுமார வரிசையில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். இவர் வாழ்ந்த காலம் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த காலம், நாகும் மற்றும் ஆபகுக் தீர்க்க தரிசனம் உரைத்த அதே காலகட்டத்தில் இவர் வாழ்ந்தார். இவர் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்தார். செப்பனியா என்பதற்கு சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், யெகோவா ஜாவே ஹைட்ஸ், கர்த்தர் என் மறைவிடம், அல்லது என்னை தேவன் மறைத்து கொள்வார், தீங்கிலிருந்து உபத்திரவத்திலிருந்து தோல்வியிலிருந்து பாடுகளிலிருந்து எப்படி வேண்டுமென்றாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் அதிகாரம் மிக தெளிவாய் சொல்கிறது. பாருங்கள், தீர்க்கதரிசியை மிக தெளிவுபடுத்தும்படியாய் ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூத ராஜாவின் நாட்களில், ஒருவேளை தேசம் ராஜாவினுடைய தலைமையின் கீழ் யோசியா ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நாட்களில் இயல்கியாவின் குமாரனாகிய அமரியாவுக்கு குமாரனான கெத்தலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியா. இந்த இயல்கியா என்பதை தான் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எசேக்கியா ஒருவேளை ராஜாவை அவர்கள் சரியாக அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே தீர்க்க தரிசன வசனத்தில் எழுதப்படும் போது அதை எசேக்கியா என்று எழுதாமல் அவருடைய பெயரை இங்கே எல்கியா என்று எழுதுகிறார்கள். ஒருவேளை எல்கியா எசேக்கியா, இட் கம்ஸ் ஃப்ரம் த சேம் ரூட் வேர்ட். எனவே இதை ராஜகுமாரன் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை அதிகமாய் இவரை குறித்து மற்ற புஸ்தகங்களில் அதிகமாய் எழுதப்படவில்லை, ஆனால் எசேக்கியாவை குறித்தும் அல்லது இவருடைய முற்பிதாக்களை குறித்து வேதத்தின் பல அதிகாரங்களில் நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த புஸ்தகமானது இட்ஸ் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். மிக தெளிவாக சில காரியங்களை தெளிவுபடுத்தும்படியாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை எசேக்கியா ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி வாதாடினாரோ அதே போல் அவருடைய சந்ததியில் வந்த செப்பனியாவும் கூட தேவ சமூகத்தில் போராடுகின்ற ஒரு போராளியான தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். ஆண்டவர் தேசத்தில் செய்யப்போகிற நியாய தீர்ப்பை அறிவிக்கின்றார். அந்த நியாய தீர்ப்பினுடைய காரணத்தை சொல்லுகின்றார். அந்த நியாய தீர்ப்பினுடைய காரியம் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஒருவேளை யோசியா ராஜ்யபாரம் பண்ணின காலத்தில் ஜனங்கள் அங்கே எல்லாரும் தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். அங்கே ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புகின்றார். இந்த தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தை தீர்க்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து பிறப்பின் 622 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒருவேளை 612 முதல் 622 வரை அந்த காலகட்டம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் செப்பனியா அங்கே நினிவேவினுடைய அழிவை குறித்து அவர் சொல்லுகின்றார். அதை வைத்து பார்க்கும்பொழுது 622 ஆண்டு முதல் 612 ஆண்டாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். செப்பனியா தேவன் கொண்டு வருகின்ற மாற்ற முடியாத நியாய தீர்ப்பை அவர் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய நாள் வருகிறது என்பதை சொல்லுகின்றார். வேலை ஆண்டவர் தேவ ஜனங்கள் வாழ்ந்த யூதாவையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அதே நேரத்தில் மற்ற ஜனங்கள், ஒருவேளை ஜென்டைல்ஸ், ஆண்டவரை அறியாத அல்லது மற்ற தேவர்களை வணங்குகிற ஜனங்களையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பு சமமானது என்பதை பட்டியலிடுகிறார். முதலாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எப்படியெல்லாம் வருகிறது. முதல் அதிகாரம் 4 வசனம் முதல் 13 வசனம் வரையிலும் தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகின்ற முதல் காரியம், அங்கே யூதாவின் மீது ஆண்டவருடைய மன வருத்தத்தை பதிவு செய்கிறார். அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். முதல் அதிகாரத்தில் 4 முதல் 6 வசனத்திலே வாசிக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒருவேளை ஆண்டவர் விக்கிரகத்தை வெறுத்தார், இங்கே பாகாலையும் அங்கே அவர்கள் பாபிலோனுடைய மற்ற தெய்வங்களையும் வணங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு அது மிகப்பெரிய வருத்தம். இரண்டாவது காரியம் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், 8 வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் அந்நிய தேசத்தோடு கூட அவர்கள் பாருங்கள், 8 வசனம், கர்த்தருடைய யாகத்தினாலே தன் அதிபதிகள் ராஜகுமாரின் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். மற்ற ஜனங்களோடு கூட, அதாவது புற ஜாதிகளோடு கூட உறவில் அவர்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள். அப்படி என்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளை பெண் கொடுக்க, பெண் எடுக்க ஆண்டவரை அறியாத மற்ற மக்களோடு கூட அவர்கள் உறவுகள் அதிகமாயிருந்தது. ஒருவேளை மற்றவர்களை தேவன் வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் உறவு என்று வரும்பொழுது தேவன் அதை மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். தம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்களோடு கூட இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவரை அறியாத மக்களோடு கூட உறவை அங்கே அவர்கள் கொண்டதை ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருகிறார். 3 வசனத்திலே பார்க்கும்போது அங்கே வாசற்படியை தாண்டி கொடுமையும் வஞ்சகத்திலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளில் தண்டிப்பேன். ஒருவேளை கொடுமை, வஞ்சகம், ஒருவேளை ரெண்டு முக்கியமான காரியங்களை ஆண்டவர் காண்பிக்கின்றார். ஒன் இஸ் வயலன்ஸ், இன்னொன்று இன்ஜஸ்டிஸ். யோசித்து பாருங்கள், இதை செய்வதற்கு அவர்கள் தீவிரிக்கின்றார்கள். வாசற்படியை தாண்டி அப்படி என்று சொன்னால், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை விட்டு மற்றவர்களுடைய பொருட்களை, மற்றவர்களுடைய வீடுகளை, மற்றவர்களுக்கு உண்டானதை என்ன செய்கிறார், அபகரித்து தங்கள் வீடுகளை நிரப்புகின்றார்கள். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் எப்போதுமே தம்முடைய ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களோடு கூட திருப்தியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இவர்களோ மற்ற ஜனங்களை அபகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை. 12 வசனத்தில் அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். அங்கே பார்க்கிறோம், அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களையும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிற மனுஷரை தண்டிப்பேன். இது எப்படிப்பட்ட தத்துவம் என்று சொன்னால், தேசம் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை கடவுள் இதுவும் செய்யலை அதுவும் செய்யலை என்று பேசுகிறோம் அல்லவா, அப்படிப்பட்ட தத்துவ சிந்தை உடையவர்கள். ஆண்டவர் பூமியை படைத்தவர், பூமியை ஆளுகை செய்கிறவர், பூமியை இரட்சிக்கிறவர், அவரண்டை வருகிறவர்களை அவர் சந்திக்கிறவர். என்றைக்காவது நம்முடைய மனதில் ஆண்டவர் நன்மையும் செய்யறதில்லை தீமையும் செய்யறதில்லை அப்படி என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தின்படி அப்படிப்பட்டு தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்கள் மனுஷரை தண்டிப்பேன். நியாய தீர்ப்பில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் யாரெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை. கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஒரு உடன்படிக்கையை தம்முடைய ஜனங்களோடு ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கையினுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? சாபத்தில் இருந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள், தேவனுக்கு அருகே கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது ஜனங்கள் என்னென்ன காரணங்களால் தேவனை விட்டு தூரமாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒன்று, விக்கிரகத்தை வணங்கினார்கள், அந்நிய ஜனங்களோடு கூட உறவில் இணைந்து கொண்டார்கள், மற்றவர்களுக்கு விரோதமாக அநீதி செய்கிறவர்களாக மற்றவர்களை அடிக்க திட்டமிட்டார்கள், கடவுளையே கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். கடவுள் நன்மையும் செய்யலை தீமையும் செய்யலை, கடவுள் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். யோசித்து பாருங்கள் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இதை கேட்ட பொழுது ஆண்டவருடைய உள்ளம் அங்கே ஆண்டவர் துன்பப்பட்டு தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் தண்டிப்பேன் என்று எழுதுகின்றார். ஆண்டவர் வீணாக காரணமில்லாமல் ஆண்டவர் தண்டிப்பது இல்லை. ஆண்டவர் ஒருவரை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான காரணத்தை ஆண்டவர் சொல்லுவார். நம்ம கரெக்டாக பார்க்கலாம், ஒவ்வொன்றிலும் பாருங்கள். இந்த வசனம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை ஒவ்வொரு வசனத்தை சொல்லிவிட்டு 6வது வசனத்தில் நான் சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்கிறார், அதுவும் அழிவின் அடையாளம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு 9வது வசனத்தில் அந்நாளில் தண்டிப்பேன் என்று சொல்லுகின்றார், 12வது வசனத்தில் அங்கே தண்டிப்பேன் என்று சொல்லுகின்றார். இதற்கு எல்லாம் அர்த்தம் என்னவென்று சொன்னால், நான் நியாயம் தீர்க்கப் போகிறேன். அதை தான் தீர்க்கதரிசி மிக தெளிவாய் சொல்கிறார். 14வது வசனத்தில் கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது, கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். கர்த்தருடைய நாள் அருகில் வந்துவிட்டது என்பதை தீர்க்கதரிசி தெளிவுபடுத்துகின்றார். கிறிஸ்தவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அருகில் இருக்கிறது என்பதை திருஷ்டாந்தமாக சொல்லுகின்றார். ஒருவேளை 14வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஜனங்கள் என்ன நினைத்தார்கள், நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எதையெல்லாம் அவர்கள் ஒன்று செய்ய முடியாது நினைத்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் பராக்கிரமசாலி. ஆனால் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம், ஈவன் த பவர்ஃபுல் வாரியர், எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும் சரி, 16வது வசனத்தில் எவ்வளவு அரணிப்பான நகரத்தில் ஒருவன் இருந்தாலும் சரி, உயரமான கொத்தளங்களுக்கு விரோதமாய், ஒருவேளை எவ்வளவு பாதுகாப்பான தேசத்தில் இருந்தாலும், உலகத்திலேயே மிகப்பெரிய பாதுகாப்பு ஜி பிரிவு பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட பாதுகாப்பு, உயர்ந்த மலையின் மேல் உயரமான பில்டிங்கில் வாழ்ந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அரணிப்பான நகரங்களுக்கும், ஃபோர்டிஃபைடு சிட்டி, எவ்வளவு பலனான பட்டணமாக இருந்தாலும் சரி, 18வது வசனத்தில் சொல்லுகின்றார், எவ்வளவு சம்பத்து சொத்துக்கள் இருந்தாலும் சரி, பாருங்கள், கர்த்தருடைய உக்கிரக நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்ப விடாது. இந்த உலகத்தில் சாதாரணமாக மனிதன் மூன்று காரியத்தை நம்புவான், ஒன்று தன்னுடைய பராக்கிரமத்தை, தன் பலத்தை, பலன் சரீரப்பிரகாரமான பலனாக இருக்கலாம், அவனுடைய மன தைரியமாக இருக்கலாம், அவனுக்கு இருக்கின்ற திறமைகளாக இருக்கலாம், இரண்டாவது தன்னுடைய இருப்பிடம், நான் நல்ல பாதுகாப்பான தேசத்தில் பாதுகாப்பான சூழ்நிலையில் நான் 100% சேஃபாக இருக்கிறேன், இரண்டாவது நம்பிக்கை, மூன்றாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரம், தங்கம் வெள்ளி என்பது நம்மிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களின் அடையாளம். ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகின்றார், இந்த மூன்றும் உங்களை பாதுகாக்க முடியாது, அவர்களை தப்ப விக்க மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யோசித்து பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் கூட சில நேரங்களில் நம்முடைய சிந்தனையானது குறுகின வட்டத்திற்குள் வரும் பொழுது, ஒருவேளை இதை வைத்து நான் சமாளித்துக் கொள்வேன், இதை வைத்து தப்பித்துக் கொள்வேன், இதை வைத்து வாழ்ந்து விடுவேன் என்றெல்லாம் நினைக்கின்றோமே, அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை செப்பனியா தீர்க்கதரிசி மிக தெளிவாக அதை சொல்லிவிட்டு 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை உய்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார், ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை நான் என்னை ஆராய நான் அழைக்கப்படுகிறேன், நான் என் வாழ்வில் உள்ள தேவனுக்கு பிரியமானது பிரியமில்லாதது எதில் நான் நாட்டமாக இருக்கிறேன் என்பதை அறிய நான் அழைக்கப்படுகிறேன். ஒருவேளை தேவனை விட்டு தூரம் போனால் தேவனை தேடி திரும்பி வருவதற்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை பாருங்கள், 2வது அதிகாரத்தில் அங்கே பார்க்கிறோம், கர்த்தரை அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், நியாயத்தை கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே கர்த்தரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், ஒருவேளை. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போது தேட வேண்டும்? 1வது வசனத்தில் சொல்றாரு, விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்துடைய உக்கிரக கோபம் உங்கள் மேல் இறங்குவதற்கு முன்னும் கர்த்துடைய கோபத்தின் நாளில் நான் உங்கள் மேல் வரும் முன்னும் உங்களை நீங்கள் ஆராய்ந்து சோதித்து ஒருவேளை கர்த்தரை தேடி நீதியை தேடி மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்கின்றார். ஒருவேளை செப்பனியா தீர்க்கதரிசி இதை ஒரு சுவிசேஷமாக சொல்லுகின்றார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்த ஒரு அழைப்பை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஒருவேளை உங்கள் பாவம் சிவேர் என்று இருந்தாலும் நான் மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஒருவேளை செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக God opens a small door where people can turn back to God. தேவனுடைய ஜனங்கள் வருவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி காண்பிக்கின்றார். அதே நேரத்தில் இங்கே அடுத்து வருகிற வசனங்களில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சில உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறார். எல்லா தேசங்களின் மீது வருகிற நியாய தீர்ப்பு, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மட்டும் ஆண்டவர் என்ன செய்வதில்லை, ஆண்டவர் கேள்வி கேட்பதில்லை, தம்முடைய ஜனங்களை மட்டும் நியாயம் தீர்க்க விரும்புவதில்லை, தேவன் எல்லாரையும் கேள்வி கேட்கிறார். ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த மனம் திரும்புதலின் வார்த்தை வந்தபோது இந்த செப்பனியா இதை அறிவிக்கின்றார். அதை கேட்கின்ற ராஜா ஜோசியா ராஜா ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாம், அல்லது ஆண்டோடைய நியாய தீர்ப்பை கொஞ்ச நாளுக்கு தள்ளி போட்டு இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த இடத்துல அங்கே நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாகவே தொடர்ந்து வாழ்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இப்போது அங்கே நியாய தீர்ப்பு மற்ற தேசங்களுக்கும் உண்டு என்று சொல்கிறார். சில பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் ஒன்லி தம்முடைய பிள்ளைகளை மட்டும்தான் நியாயம் தீர்ப்பார். பாருங்கள், 2வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும், 1வது காட்சா குடியற்று அக்சலோன் பாழாகும், அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள், எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும். 1வது அந்நிய தேசம் என்று பார்க்கும்போது பிலிஸ்தியா, அதனுடைய பட்டணங்கள் காசா, அக்லோன், ஆஷ்டாட், எக்ரோன், இவைகளெல்லாம் அங்கே பிலிஸ்தியர்களுடைய முக்கியமான பட்டணங்கள். அந்த பட்டணங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற முதல் செய்தி என்ன தெரியுமா, அவர்களுக்கெல்லாம் அங்கே அழிவு வருகிறது என்கிற செய்தியை அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். ஒருவேளை 1வது பிலிஸ்திய தேசத்தின் மீது ஆபத்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். 2வதாக மோவாப், அம்மோன் புத்திரர்கள் மோவபன் அம்மோன் இவர்கள் வாழ்ந்த பட்டணம் பார்க்கிறோம், 2வது அதிகாரம் 8 முதல் 11 வரை இந்த பட்டணங்களில்தான் சோதோம் குமோரோ பட்டணம் இருந்தது. அதை ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அங்கே அக்கினியும் கந்தகத்தையும் ஊற்றியிருந்தார். அதே பட்டணத்திற்கு திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்களுடைய வெட்கம் அல்லது அவர்கள் செய்த கிரியைகளை தேவன் வெறுத்து சொல்லுகின்றார். பாருங்கள், மோவாப் செய்த நிந்தை, அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்தது, அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த மோவாபும் அம்மோனும் என்ன செய்கிறார்கள், தேவ ஜனங்களாகிய யூத ஜனங்களை நிந்திக்கிறார்கள். யூத ஜனங்களுடைய தேவர்களை, அவர்களுடைய கடவுளை நிந்தித்து ஏளனமாய் பேசுகிறார்கள். அதை கேட்ட ஆண்டவருக்கு வருத்தம் வருகிறது, ஏன் என் ஜனங்களை இவர்கள் தூஷணமாய் பேச வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, மோவாப் சோதோமை போலும் அம்மோன் புத்திரர் கொமோரா போலும் ஆகி அங்கே காஞ்சரி படரும் இடமும் உப்பு பள்ளத்தாக்கு நித்திய பாழாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். சோதோம் குமரோ எப்படி பாழாய் போனதோ அதே போல அங்கே மோவாபும் அம்மோனும். முதலாவது நம்ம பார்த்தோம் காட்சா, அது பெலிஸ்தியா நாடு. இப்போது மோவாப் அம்மோன் பட்டணங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய காரியங்கள் எனக்கு தூரமாய் இருக்கட்டும் என்று சொல்கிறார். 12வது வசனத்தில் எத்தியோப்பியாவை அங்கே சொல்லப்படுகிறது. 12வது வசனம், எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினாலே கொலை செய்யப்படுவீர்கள். இப்போ எத்தியோப்பியா பட்டணம், ஒருவேளை அவர்கள் தூரத்தில் இருக்கின்ற, ஒருவேளை தென் திசையில் இருக்கிற ஒரு பட்டணம், எகிப்தினுடைய தென் திசையில் இருந்த எத்தியோப்பியா. ஒருவேளை எத்தியோப்பியா என்று பார்க்கும்போது அது எகிப்தையும் கூட சேர்த்தே நம்ம படிக்கலாம். அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா, அவர்களும் அங்கே என்ன செய்யப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவார்கள். அதோடு ஆண்டவர் நிறுத்திவிடவில்லை. அடுத்து 2:13 வசனம் 15 வரை அசீரியாவை குறித்து சொல்லுகிறார். 13 பார்க்கிறோம், அசீரியாவை அடித்து நினிவேயை பாடும் வண்ணாந்திரத்துக்கு ஒப்ப வறட்சியுமான ஸ்தலமும் ஆக்குவார். ஒருவேளை நினிவே பட்டணத்தின் அழிவு வந்த காலம், அசீரியாவினுடைய 1வது பட்டணம் நினிவே, அதையும் நான் அடிப்பேன். அதன் நடுவில் எல்லா ஜனங்களையும் நான் அடித்து போடுவேன். ஆண்டவர் சொல்லார் பாருங்க, எதற்காக அவங்களை அப்படி செய்வேன் தெரியுமா. 15வது வசனத்தில் அதற்கு ஆண்டவர் பதிலும் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுடைய என்னான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்திருந்த நகரம் இதுவே, இது பாடும் மிருக ஜீவன்களும் தாபரமுமாய் போய்விட்டதே, அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். ஒருவேளை ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொன்ன பட்டணம். அப்போ மிக முக்கியமான 4 அந்நிய பட்டணங்களை குறித்தும் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். ஒருவேளை தீர்க்கதரிசியினுடைய வழியாக தேவன் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ யாராக இருந்தாலும் சரி தப்பிக்க முடியாது. ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவைகள் நமக்கு இன்றைக்கும் கூட மாதிரிகளாக அல்லது அந்தந்த சூழ்நிலையில் அந்த ஜனங்களிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்களுக்கு தேவன் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை தான் தேவன் இன்றைக்கும் சொல்லுவார். ஆண்டவர் வார்த்தையை மாற்றி கூட ஒரு நாளும் சொல்லுகிற தேவன் அல்ல. அப்ப நம்ம பார்க்கிறோம், யூதாவை குறித்து முதல்ல சொன்னாரு அவங்களுடைய காரியம் என்னன்னு. இங்கே ஆண்டவர் அந்த பெலிஸ்தியார் பட்டணம், 2வது நம்ம பார்க்கிறோம் மோவாப் அம்மோன், 3வது பார்க்கிறோம் எத்தியோப்பியா, அடுத்து நம்ம பார்க்கின்றோம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அங்கே இவர்கள் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின ஒவ்வொரு பட்டணத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நினிவே அசீரியா. ஸோ 4 அந்நிய ஜனங்கள் அல்லது கடவுளை அறியாத மக்கள் வாழ்ந்த பட்டணங்கள், ஆனால் நியாய தீர்ப்பு. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாரையும் சமமாக நியாயம் தீர்க்கிறவர். தேவனை தேவ ஜனங்கள் வாழும் பட்டணத்திற்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ அதே தான் அந்நியர்கள் வசம் வருகிறது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் திரும்பவும் நினைவுபடுத்த விரும்புகிறார், யார் மனம் திரும்பினாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் அவர்களை சேர்த்து கொள்கிறார். யார் மனம் திரும்பினாலும் சரி, ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில், செவி கொடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் அதற்கு அழிவை வைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் அழிவின் நடுவில் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பாதுகாக்க விரும்புகின்றார். எப்படிப்பட்ட கூட்டத்தை ஆண்டவர் பாதுகாக்க விரும்புகின்றார் என்பதையும், எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பையின் வழியாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார் என்பதை தான் மூன்றாவது அதிகாரம் காண்பிக்கிறது. ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்த காலத்தில் ஒன்றும் நிறைவேறவில்லை. ஆனால் கர்த்தருடைய நாள் ஒன்று வருகிறது, ஆண்டவருடைய இரண்டாவது வருகையின் நாள் என்று ஒன்று சொல்லுகின்றார். அன்றைக்கு எல்லாம் நிறைவேறும் என்பதை திருஷ்டாந்தமாக சொல்லுகின்றார். இப்போ மூன்றாவது அதிகாரத்தை நம்ம ஜஸ்ட் ஒரு பிரீஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல் ஏழு வசனங்களை அங்கே எருசலேமுக்கு வருகிற நியாய தீர்ப்பாக நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை முதல் ஏழு வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகின்றார், எதுக்கெல்லாம் அங்கே எருசலேம் பார்க்கும்போது அங்கே ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். அது ஒரு தேவனுடைய நகரம். நாலாவது வசனம் சொல்கிறது, அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்திற்கு அநியாயம் செய்கிறார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கமடைவான். ஒருவேளை எருசலேமில் காணப்படுகிற காரியம், ஆசாரிகள் இப்படி இருக்கிறார்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. மூன்றாவது வசனத்தில், அதற்குள் இருக்கிற அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடிய காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காத ஓநாய்கள். எவ்வளவு கடினமான வார்த்தையை தீர்க்கதரிசி பயன்படுத்துகிற பாருங்கள். அதிபதிகள் அங்கே தேவ ஊழியர்கள், ஆனால் அவர்கள் நடுவில் இருக்கிற தேவன் அநியாயம் செய்வது இல்லை. கர்த்தர் நீதி உள்ளவர். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் தேவனும் நம்மை போலவே யோசிப்பார் என்று நாம் நினைக்கலாம். நம்முடைய சிந்தனையைப் போல தேவன் சிந்திக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுகின்றார். எனவேதான் ஆண்டவர் சொல்றாரு, நியாய தீர்ப்பு வரும். பாருங்க ஆண்டவர் இந்த ஏன் இந்த காரணம் பாருங்க, தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், ஆனாலும் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவும் இல்லை. ஒருவேளை ஜனங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கேட்கவும் இல்லை, திரும்பவும் இல்லை. அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு கடைசி ஆப்ஷன் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டால், எட்டாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரைக்கும், தெர் இஸ் அ ரெஸ்டரேஷன். ஆண்டவர் ஒரே ஒரு வழியை திரும்பவும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். அது என்ன ரெஸ்டரேஷன் பாருங்கள், ஒன்பதாவது வசனம், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி நான் அவர்களுக்கு பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, யான் பிரித்தெடுக்கிற என் ஜனங்கள் சுத்தமான பாஷையை பேசுவார்கள். ஒருவேளை இதை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், தேவனோடு கூட அவருடைய நாவு சுத்தமாக்கப்பட்டது. உண்மையை பேசுகின்ற உதடுகளை தேவன் உருவாக்குவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அவரை தேடுகிறவர்களாக மாற்றுகின்றார். அவர் மீது நம்பிக்கை வைக்க ஆண்டவர் அழைக்கிறார். பனிரெண்டாவது வசனத்தில் பாருங்கள், நடுவிலே சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். ஒரு கூட்டம் மக்கள் என் வசனத்தின் மீது என்னை ஆராதிக்கிறவர்களாக, என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து கொள்வார்கள். இதெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலை காண்பிக்கிறது பாருங்கள். பொய் பேசுவதில்லை, அநியாயம் செய்வதில்லை, வஞ்சகம் அவர்களுடைய வாயில் இல்லை, அவர்கள் யாரும் அவர்களை பயப்படுத்த முடியாது, படுத்துக் கொள்வார்கள். ஆண்டவர் மீதியாய் வைக்கிறவர்கள் யார்? இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமே, தங்களை ஆராய்ந்து அறிந்தவர்கள், தங்களை ஆராய்ந்து தேவன் அண்டை தங்களை திருப்பினவர்கள், தேவன் அண்டை வந்தவர்கள். அதுதான் சீயோன் குமாரத்தையே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தையே முழு இதிலே மகிழ்ந்து களி கூறு, உன் ஆக்கினைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி உன் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஒருவேளை தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமாக வாக்கு தத்தமாக கொடுக்கின்றார். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நம்ம சுருக்கமாக இந்த புஸ்தகத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சில காரியங்களை வெறுக்கின்றார். ஆண்டவர் வெறுத்த காரியங்கள் ஒருவேளை யூதாவாக இருக்கலாம், மற்ற ஜனங்களாக இருக்கலாம். ஆண்டவர் எதையெல்லாம் வெறுத்தார் தெரியுமா? ஒன்று, விக்கிரக ஆராதனை. அதே நேரத்தில் மற்ற ஜனங்கள் யூத ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களை அதாவது என்ன சொல்கிறது, அவர்களை கேவலமாக பேசி சிரித்ததை தேவன் வெறுக்கின்றார். யூதாவினுடைய வயலன்ஸை ஆண்டவர் வெறுத்தார். மற்ற தேசத்தினுடைய எங்களால் எல்லாம் முடியும் என்கிற ஆரகன்ஸ், ஒருவேளை அந்த அகங்காரத்தை ஆண்டவர் எதிர்க்கிறார். அதே போல் இங்கே இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எங்களிடத்தில் இருக்கிறதை வைத்து நாங்கள் எப்படியும் பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அதை ஆண்டவர் வெறுக்கின்றார். தேவன் இல்லாமல் ஒரு மனிதன் தான் தன் வாழ்க்கை என்பதை வாழ விரும்புவதும் அதில் திருப்தியாக இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஒருவேளை முதல் அதிகாரத்தில் பார்க்கும்போது பணத்தையோ உயர்ந்த அந்தஸ்தையோ அல்லது நல்ல பாதுகாப்பான இடத்திலோ வாழ்கிறதை ஆண்டவர் என்ன செய்கிறார், வெறுக்கின்றார். ஒருவேளை செல்வம் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது, உயர்ந்த அந்தஸ்து தேவனால் கொடுக்கப்படுகிறது, ஆனால் அந்தஸ்தை கொடுத்த தேவன் நம்மை அந்த அந்தஸ்தில் இருக்கின்ற பொழுதும் அவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கொடுத்தவர் பிடுங்கி போடவும் வல்லமை உள்ளவர் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று ஆண்டவர் ஞாபகப்படுத்துகின்றார். ஒருவேளை இந்த ஜனங்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், தங்களுக்கு எல்லாம் வந்தபோது ஏழை எளிய மக்களை கூட அவர்கள் என்ன செய்ய துன்புறுத்தினார்கள், அதையெல்லாம் எதிர்த்து அவர் எழுதுகிறார். அப்போ இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான காரியம், நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு யாரும் தப்பித்து கொள்ள முடியாது, எல்லாருக்கும் உண்டு. அந்த நியாய தீர்ப்பில் ஒவ்வொருவரும் வந்து நிற்க வேண்டும். எதையெல்லாம் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், எதெல்லாம் நியாயம் தீர்க்கப்படும் என்பதை அங்கே பட்டியலிடுகிறார். அப்போ ஒரே ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த புஸ்தகத்தில் நம்ம படித்ததில் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா, நான் என்ன செய்ய வேண்டும், 3:8 போல நான் தேவனை சார்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க பழக வேண்டும். 2:3 கர்த்தரை தேட வேண்டும். 2 என்னை நான் தாழ்த்த வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த சட்ட திட்டங்களை கீழ்ப்படிய வேண்டும். மிக முக்கியமானது, லவ் மை நெய்பர், நம் அருகில் வாழும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ஒருவேளை செப்பனியா ஒரு ராயல் ப்ராஃபட்டா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதை தெளிவாக சொல்லி அவர் என்ன செய்கிறார், கடந்து போகின்றார். ஒருவேளை இந்த வேத வசனத்தின் வழியாக இன்றைக்கு நாம் நடந்து வருகின்ற வாழ்க்கையை கூட நம்ம பார்க்கும் பொழுது, இதையும் பார்த்து ஆண்டவர் அமைதியாக இருக்கிறவர் அல்ல. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்புகின்றார். நாம் கவனமாக கேட்போம், அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.